அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதியில் சனத்குமார மகரிஷியும் நாரத மகரிஷியும் உரையாடுவது போல் உள்ளது. சனத்குமாரர் வந்து இப்போ இறைவனை பற்றி பேசும்போது அவருடைய மகிமையாகவே இங்கே எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று இங்கே பூம வித்யா சொல்ல வருது. அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இங்கே உணவு தான் ஆன்மாவின் மூலமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குன்னா அந்த உணவு விஷயத்தையும் நம்ம சரியாக இருக்கணுங்கிறது இங்கே மகான்கள் சுட்டி காட்டுற ஒரு பகுதி வருது. உணவின் தூய்மையால் உள்ளம் தூய்மையாகிறது, தூய உள்ளத்தில் நினைவு நிலைத்ததாகிறது, நினைவு நிலை பெறும்போது எல்லா முடிச்சுகளும் அவிழ்கின்றன. அப்போ உள்ளம் தூய்மை பெற்ற நாரதருக்கு பகவான் சனத்குமாரர் இருளுக்கு அப்பாற்பட்ட காட்சியை காட்டி அருளினார் அப்படின்ட்டு இந்த இடத்துல சனத்குமாரருடைய மகிமையை, அவர் ஒரு மகான் ஞானி என்பதாக இந்த உபநிஷத்து இந்த இடத்துல சனத்குமாரருடைய பெருமையை கூறி நிறைவு செய்து, அதாவது பூம வித்யாவையும் நிறைவு செய்து. அப்போ நம்ம இங்கே சனத்குமாரர் என்ற மகான் ஞானியினுடைய உபதேசத்தை பெற்ற நாரதர் என்ன சொல்கிறாரு, பூமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு அடைஞ்சிட்டார். என்ன தெளிவு அடைஞ்சிட்டாருன்னா, இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், அவன் மிகப்பெரியவன், அப்போ அவனுடைய எல்லைக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, அவன் எதை வேணால் மாறுவான், அவன் எப்படி வேணால் மாற்றுவான், இருளை பகலாக்குவான் பகலை இருளாக்குவான், எறும்பை யானையாக்குவான் யானையை எறும்பாக்குவான், இதெல்லாம் அவனுக்கு சாத்தியம், அதுதான் இறைவன்னு பேர். இந்த மாதிரியெல்லாம் சாத்திய கூறுகள் யார் இடத்துல நிகழ்த்த முடியும், மகிமை வாய்ந்தவன் தான் நிகழ்த்த முடியும். ஒரு மட்டமானவன் இதை செய்ய முடியுமா? அப்போ அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தவன் யாராக இருக்க முடியும்? இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் நீங்கள் புரிஞ்சு போயிட்டா அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? இறைவன் மட்டும் இருக்கிறான்ங்கிற பொருள் அது நிறைவாகிவிடும், அவ்வளவுதான் விஷயம். இங்கே அகம் பிரம்மாஸ்மின் தனியாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நானே பெரிய பிரம்மம்னு காட்டிக்கிறதுக்கு இங்கே அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை கிடையாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையினுடைய பொருள் புரிந்துவிட்டால் இங்கே நான் என்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்து விடுவது. இங்கே எல்லாம் அவனே, எது எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்தவன் அவனே அப்படின்னு புரிஞ்சு போகிறதா இங்கே மிகப்பெரிய விஷயமாக இந்த பூம வித்யா பேசுது. அப்போ சாந்தோக்கிய உபநிஷதம் எங்கே வருது? சாமவேதத்திலிருந்து வருது. அப்போ சாமவேத மந்திரங்களில் பெரும்பாலானவைகள் இசை சேர்க்கப்பட்ட ரிக்வேத மந்திரங்கள் என்று நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ ரிக்வேதம் காலத்தால் முந்தியதாக இருந்தாலும் இப்போ இந்த ரிக்வேத மந்திரங்கள் வந்து நாளுக்கு நாள் மகான்களால் மெருகூட்டப்படுகிறது. ஏன்னா இப்போ ரிக்வேத மந்திரங்கள் வந்து ரொம்ப பண்டைய மந்திரமாக இருந்தாலும் வேதம் வந்து உண்மையிலேயே ஒரே வேதம் தான், ரிக்வேதம் மட்டும்தான். ஆனால் எங்கிருந்து ரிக்குக்கு அப்புறம் சாமம் அதர்வனம் எல்லாம் வந்தது அப்படின்னா, ரிஷிகள் வந்து காலங்களில் தொடர்ந்து பயணம் பண்ணும்போது அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி கொடுக்குறாங்க. அப்படி மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு சாம காணத்தில் வந்து இசையில் கொடுக்க வேண்டியதாக கூட வந்தது ஒரு காலத்தில். அப்போது அங்கே இசை பெருமை வெளிப்பட்டது. அப்போ அந்த இசை வடிவத்தில் வேதத்தை நம்ம கொடுக்கணும்னா ரிக்வேத மந்திரங்கள் எல்லாம் இசையாக மாற்றப்பட்டன. அப்போ அந்த மாதிரி மந்திரங்களை எடுத்து மாற்றப்பட்ட ஒரு காலம் நகர்ந்தது. அதாவது இந்த உலகத்தில் வந்து இப்படி தான் எல்லாமே ஒன்றொன்றாக மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கு நம்ம மந்திரங்கள் எல்லாம் எப்படி உபநிஷதங்களை படிக்கிறோம், வேதங்களை படிக்கிறோம்னா உரைநடையில் படித்தா தான் இப்போ நமக்கு புரியும். இப்போ நாம் இருக்கிற காலகட்டம் இப்போ 2025 இருக்கிறோம். இப்போ நம்ம போய் ஒரு பாடலில் பாடி புரிய வைக்க முடியுமா அப்படின்னா புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, அப்போ மந்திரங்களில் சொல்லி புரிய வைக்கலாமா? அப்பவும் புரிய மாட்டேங்குது. அப்போ எப்படி சொன்னால் இப்போ இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க? உரைநடையில் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இப்போ உரைநடையில் சொல்கிறதுக்கு இன்னும் எளிமையாக இப்போ நம்ம டெக்னாலஜியெல்லாம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம், திரைப்படம் வந்து அருமையாக இப்போ நமக்கு உதவுது இல்லையா? திரைப்படம் வந்து இப்போ சீக்கிரம் நம்மளை வந்து புரிஞ்சிக்க வைக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கிறத விட ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்படியே அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு கதையை வந்து புக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் ஒரு 10 பக்கம் கதையை வந்து புத்தகமாக எடுத்து படிக்கும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்தான், அந்த ராஜா வந்து ஒரு மந்திரியோட இப்படி காட்டுக்கு வேட்டையாட போனான் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 பக்கம் படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு கதை போய்கிட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த கதையை அப்படியே ஒரு சினிமாவாக மாற்றி உங்களை உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டைம் போனதே தெரியாது, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அந்த சினிமாங்கிறது ஒரு ரியாலிட்டியாக இருக்குல்ல. நீங்கள் கதையில் படிக்கும்போது கூட உங்களுடைய மனதனுடைய கற்பனை சக்தியை தூண்டி தூண்டி தான் நீங்கள் ராஜானா இப்படி இருப்பாரா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்க்கணும், மந்திரினா இப்படி இருப்பாரா அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்புறம் அவங்க ரெண்டு பேர் காட்டில் போயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி காட்டில் போனாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது நீங்கள் ஒரு படிக்கிறபோது. அதுவே சினிமானா உடனே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்துடுது, ராஜா எந்த அரண்மனையிலேருந்து கிளம்புறாரு, எப்படிப்பட்ட மந்திரியோட போகிறாரு, மந்திரி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, ராஜா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, அப்புறம் அவங்க ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுற அந்த சேரட் இருக்குது, அந்த குதிரை போகிற பயணம் எப்படி இருக்குது, அந்த ரதத்தில் எப்படி போகிறாங்க, அந்த பாதை எப்படி கரடுமுரடாக இருக்குது, காட்டுப்பாதை, எல்லாமே அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் இல்லை, ஒரு சினிமா பார்க்கும்போது ஜாய்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? அப்போ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த புரிதல், அதாவது இந்த விஷயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரீச் ஆகும். அப்போ அந்த மாதிரி ரீச் ஆகிறதுல நம்ம எந்த அளவுக்கு இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் அந்த காலத்தில் உட்காந்துட்டு நான் வந்து உபநிஷதங்களையும் வேத மந்திரங்களையும் நான் ஓலைச்சுவடல் தான் படிப்பேன் அடம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பாடத்திட்டம் போய் சேராது. நோட் புக்ஸில் அல்லது இப்போ பிரிண்டப்பட்ட பேப்பரில் படிக்கிறேன்னு சொன்னாலும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் புரியாது, ஏன்னா எல்லாம் மந்திரங்களாக இருக்குது, யார் இதை சொல்லிக் கொடுப்பா? அதுக்கு ஒரு வேத பண்டிதர் வேணும், அவர் சமஸ்கிருதம் படிச்சுட்டு வந்திருக்கணும், அவர் எடுத்து சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி அப்புறம் அவர் வந்து எடுத்து தமிழ் விளக்கம் கொடுக்கணும். அப்படியே கொடுத்தாலும் அந்த இடத்துல நிறைய பேர் தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஏன்னா அவர் சான்ஸ்கிரிட் மந்திராவை எடுத்து பாட ஆரம்பித்தாருனாலே பாதி பேர் தூக்கம் வந்துடும். அப்போ இப்படி தான் இன்றைக்கெல்லாம் இந்த பாரம்பரியம் பாரம்பரியம்ங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம சிக்கிக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து சமுதாயத்துக்கு எளிமைப்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறோம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை உரைநடையாக மாற்றிட்டோம்னா இவ்வளோதான் விஷயம்ப்பா, இப்படி தான் சொல்லுது, இதை நான் உங்களுக்கு எளிமையாக பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொன்னால் லகுவாக புரிஞ்சிடுதில்ல. அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம்ளும் மாறிக்கிட்டே வரணும். அப்போ நம்முடைய அறிவாற்றலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம இதை கொடுத்தோம்னா லகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் இவைகளை சேர்க்க முடியும். அப்போ அப்படி தான் இங்கே மந்திரங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் ஆகி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆன்மாவிலிருந்து மூன்று அடிப்படை மூலகங்கள் தோன்றி எப்படி பிரபஞ்சமாக உருவாகியது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் ஒன்றாக இருந்த ஆன்மா எப்படி பலவாறாக ஆகியது என்பது இங்கே எண்ணிக்கையின் வாயிலாக 1, 3, 5, 7, 9 என்றெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஆன்ம காட்சி மிக மேலான அத்வைத அனுபவம் என்று இங்கே சொல்ல வருது சாஸ்திரம். இந்த அனுபவம் வெறும் வார்த்தைகளாலோ வாய் ஜாலங்களினாலோ அறிவாலோ வருவதல்ல, அதற்கு தவம் பிரம்மச்சரியம் போன்ற கடின சாதனைகளின் வாயிலாக பக்குவப்பட்ட தூய்மை பெற்ற புனிதம் வாய்ந்த மனம் தேவைப்படுகிறது என்று இங்கே மகன்கள் சொல்லித்தராங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பாடங்களை நீங்கள் உள்வாங்கும் போது அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த பாடங்களுக்கு உண்டான அடிப்படை நியதி என்ன சொல்லி கொடுத்தோம், சாதன சதுஷ்டயம் அப்படின்னு 4 படிநிலைகள் சொல்லி கொடுத்தோம். சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு பேர் அதுக்கு. அப்போ அந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே போய் தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். நம்ம அப்படியே சும்மா கதை கேட்குற மாதிரிலாம் கேட்டு போனால் இங்கே ஒன்றும் புரியாது. அப்போ மனசை வந்து பக்குவப்படுத்துவதற்கான சில பயிற்சிகளையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சாதனைகள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த சாதனைகளை நாம் நடைமுறைப்படுத்தி மனதை வந்து மேல்நிலை பரிமாணத்துக்கு உயர்த்தும் போது தான் இங்கே நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே எல்லாமே மைண்டு தான், இங்கே நல்லா அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன மாதிரி எண்ணங்களை மனசுக்குள்ளே எழுப்புறீங்களோ அது எல்லாம் மைண்டுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் இந்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்பிக்கை வர்றதும் மனசு தான், நம்பிக்கை இழப்பதும் மனசு தான். ஒருத்தருக்கு வந்து இந்த பாடத்திட்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்கும், அவங்க ஏற்றுக்கிட்டு அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்பாங்க. ஒருத்தருக்கு இந்த பாடத்திட்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்காது, அவங்க கேட்க மாட்டாங்க, வெளியேறிடுவாங்க. அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, இதை கேட்காம வெளியேறினவரும் இதை ஆர்வமாக கேட்குறவரும் எங்கே இருக்காங்க? மனசில் தான் இருக்காங்க, அவங்கவுங்க மனோபாவம் தான். ஒருத்தருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி இருக்கு, ஆர்வம் இருக்கு, அவர் என்ன பண்றாரு, அவருடைய மனதை வந்து இந்த பக்கம் திருப்புறாரு. சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, அது எப்படிங்க அகம் பிரம்மாஸ்மின்னு அது புரியலையே சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை நம்ம புரிய வைக்கிற விஷயத்தை உள்வாங்கிறதுல அவருடைய மனம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில மட்டும்தான் அவர் அதுல சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஆனா அவருக்கு அந்த மனம் ஒத்துழைப்பு கொடுக்காம ஏனோ தானோ அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவர் இருந்தார்னா அப்போ அவருக்கு இந்த பாடத்திட்டம் உள்ள போகாது. அப்போ இங்கே எல்லாமே மைண்டுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மைண்டுங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா உடலின் அடிப்படையில் இருக்குது. அப்போ இந்த உடலுங்கிறது எதன் அடிப்படையில் இருக்குன்னா உணவின் அடிப்படையில் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் உணவும் பார்த்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத இங்கே சாஸ்திரம் சுட்டி காட்டுதுங்கிறத நான் பல பாடங்களில் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ உணவை பற்றி ராமானுஜர் பேசும்போது ராமானுஜருடைய கருத்து என்ன சொல்கிறாருன்னா, உணவை பகுத்தறிவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்போது உடலுக்கும் மனதிற்கும் தேவையான சக்திகள் அனைத்தும் உணவில் அடங்கியுள்ளன. நாம் உட்கொண்ட உணவு நம் உடலில் பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கிரகிக்கப்பட்டு நம் உடலிற்கு தேவையான ஒரு புதிய வளர்ச்சியை கொடுத்துள்ளது. நம் உடலும் மனமும் நாம் உட்கொள்ளும் உணவிலிருந்து அடிப்படையில் வேறுபட்டது அல்ல. எப்படி இந்த தூள உலகில் நாம் காணுகின்ற காட்சியும் அதில் இருக்கின்ற சக்தியும் அந்த ஜடப்பொருள்களும் நமது மனமாகவும் உடலாகவும் ஆகியுள்ளனவோ அதுபோல உடலுக்கும் மனதிற்கும் உணவுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேற்றுமை எல்லாம் வெறும் தோற்றத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று இங்க யார் சொல்றார், ராமானுஜர் சொல்றார். ராமானுஜரோட தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த உடல் மனமாக ரெண்டும் எப்படி இயங்குது அப்படின்னா, இங்கே நம்ம உண்ணுகின்ற உணவின் அடிப்படையில் இயங்குது. ஏன்னா நான் அன்னைக்கே உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் ஆரம்பத்தில் சொன்னேன், அதாவது உத்தாளகருக்கும் சேத்தகேதுக்கும் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ 15 நாள் உணவு எடுக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ சேத்தகேது என்ன பண்ணிட்டான், உணவு சாப்பிடாமல் போகும்போது அப்படியே உடல் தாழ்ந்துக்கிட்டே வந்தது, மனசு சோர்ந்துக்கிட்டே வந்தது. ஒரு சட்டன் ஸ்டேஜில் அவன் 15வது நாள் வந்து அப்பாவை சந்திக்க வரான். உத்தாளகர் கேட்குறாரு, சரி நீ 15 நாள் இப்படியே சாப்பிடாமல் இருந்தே இல்லையா, பரவாயில்லை நீ அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் படிச்சியில்ல, இங்கே ஒரு 2-3 மந்திரம் சொல்லுன்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஏன் ஞாபகத்துக்கு வரல, அவனுக்கு சக்தி போயிடுச்சு. அந்த உணவினால் கிடைக்கக்கூடிய சக்தி வந்து உடம்புலையும் இல்லை மனசுலையும் இல்லை. அப்போ உணவு உட்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த உடம்பு மூலமாக நமக்கு மனதுக்கும் உடம்புக்கும் சக்தி வருதுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படை நியதியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஏன் உணவை பற்றி பேசுகிறோன்னா, இன்றைக்கு ஆரோக்கிய குறைபாடுக்கு அடிப்படை காரணமே உணவு முறை, தவறான உணவு முறை. ஏன்னா நாம் வந்து இன்றைக்கு எப்படி வேணால் சாப்பிட்லான்னு சாப்பிட்றோம், அப்புறம் கண்டது கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம். இப்போ நிறைய புது புது டெக்னாலஜியை கொண்டு வந்து நமக்கு புதுச்சு அந்த சுவையில் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பானிபூரி, அப்புறம் அந்த பீஸா, பர்கர், அப்புறம் என்னென்னமோ பேர் எல்லாம் வச்சு இப்போ சாப்பிட்ற ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா விதவிதமாக, ஒரு காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் ஒரு காளான் சில்லி, அப்புறம் காளான் கிரேவி, இதெல்லாம் பார்த்தா அப்படியே நாக்கில் டேஸ்ட் வாய் ஊறுற மாதிரி எல்லாம் சுவையான உணவுகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு வராங்க. அந்த அடிக்ஷனுக்கு என்ன அடிப்படை விஷயத்தை அவங்க கையாளுறாங்கன்னா, அஜினோமோட்டோ அப்படின்ற ஒரு கெமிக்கலை உள்ளே கலக்கிறாங்க. ஏன்னா அந்த அஜினோமோட்டோங்கிற கெமிக்கலுக்குள்ளே போய் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி டீ காஃபியை விட முடியாதோ அது மாதிரி அந்த விஷயத்தை விட முடியாது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இப்போ இந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கு அடிமையாகி இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க சந்திச்சாலே போய் காளான் சில்லி, காளான் கிரேவி, அப்புறம் இந்த காலிஃப்ளவர் சில்லின்ட்டு வாங்கி கண்டபடி விளாசுறானுங்க. ஹோட்டல் கடையில் இன்றைக்கெல்லாம் நீங்கள் பேக்கரி போயிட்டீங்கன்னா பேக்கரியில் இப்படி தான் பசங்கள்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. பட் எல்லாருக்குமே கேன்சர் வருது. இப்போ என்ன விழிப்புணர்வு, இப்போ நான் நேற்று கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன், கேன்சர் ஏன்னா ஆன்சர் அப்படின்னு போட்டிருந்தான். நல்ல ஒரு அருமையான வார்த்தையை போட்டிருந்தான். அதாவது எப்படியெல்லாம் அவன் டைலாக் விட்டு இந்த கம்பெனிக்காரங்க சம்பாதிக்கிறாங்க, கேன்சருக்கு ஆன்சர் அப்படின்னு அவங்ககிட்ட இருக்காமா, கேன்சருக்கு ஆன்சர் இருக்கு. என்ன, நீங்கள் போய் அந்த கன்சல்டண்ட்டை ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவன் ஒரு நல்ல ஆன்சர் கொடுப்பான். அப்போது கேன்சர் ஆன்சர்ன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கோம். நம்ம எங்கே வளர்ந்துருக்குறோம், சாப்பாட்டு விஷயத்தில் கண்டதை தின்னு தின்னு நோயாளிகளாக வளர்ந்துருக்குறோம். அதை சொல்கிறேன் நான், வளர்ந்துருக்குற பெரிய அறிவாளிகளாகிட்ட நடிச்சிக்கூடாது, நம்ம எல்லாம் நோயாளிகளாக வளர்ந்துருக்குறோம். அப்போ இன்றைக்கி என்ன தேவைப்படுது, மருத்துவ உலகம் கேன்சரை வச்சு காசு பண்ணுறாங்க இல்லையா. அப்போ கேன்சருக்கான ஆன்சரை நீங்கள் எங்கே பெற முடியும், அந்த டாக்டர்கிட்ட போனால் ஆன்சர் கேட்கலாம். ஆனால் அந்த ஆன்சர் எப்படி இருக்கும், இந்த மருந்து எடு அந்த மாத்திரை எடு கடைசியில் இந்த ஹீமோதெரபி பண்ணிக்கிட்டு முடியெல்லாம் விழுந்து கடைசியில் போய் சேரு அப்படிங்கிறது தான் முடியும். எதில் நிவாரணம் இருக்குது, எங்கேயுமே நிவாரணம் தருவது கிடையாது. மருத்துவம் முறை எப்படி இருக்குன்னா, இமிடியட் சொல்யூஷன், அப்போதைக்கு உனக்கு கர்ப்பப்பை வேலை செய்யலையா கழட்டி விட்டுறலாம், பித்தப்பை வேலை செய்யலையா கழட்டி விட்டுறலாம், இப்படி தான் இமிடியட் நிவாரணம். ஆனால் காப்பாற்றுறேன், உனக்கு அந்த உறுப்புகளை செயல்பட வைக்கிறேன் அப்படிங்கிற மருத்துவம் இருக்கான்னா அப்படி மருத்துவம் இல்லை இல்லையா. அப்படி தான் இன்றைக்கி எல்லாம் போயிட்டாங்க, எல்லாருமே கமர்ஷியல் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அலோபதி மருத்துவம் தான் கமர்ஷியலா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆயுர்வேதமும் சித்தாவும் அப்படி அதை விட மோசமாக போயிடுச்சு. இப்போ ஆயுர்வேத மருத்துவம், இந்த சித்த மருத்துவம், இந்த ஹோமியோபதி மருத்துவம் எல்லாமே இப்போ எப்படி போயிடுச்சுன்னா கார்பரேட்டோட டைப் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் மாற்றுறதுல நிச்சயம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. ஏன்னா உங்கள் தலையெழுத்து உங்கள் கிட்ட தான், அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், உணவு விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் ஏன் இதை பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இங்கே மகான்கள் பேசுகிறாங்க, ராமானுஜர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உணவு முறைகளை இப்படி நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்போ தவறான உணவு முறை வந்து உங்களுக்கு விருத்திகளை மாற்றி விட்டுறோம், அதாவது ரஜோகுணத்தை அதிகப்படுத்தி விவகாரங்களில் ஈடுபட வச்சு நம்முடைய சக்திகள் எல்லாம் வந்து விரயம் பண்ணிடும். அப்போ நம்ம வீணாக வாழ்க்கையை தொலைச்சிடுவோம். அப்போ இப்படிப்பட்ட நம்முடைய எண்ணங்களுக்கு நம்முடைய செயல்பாட்டுக்கெல்லாம் எது காரணமாக இருக்குன்னா உணவு ஒரு முக்கிய பங்கு வருகின்றன. அப்போ உண்ணும் உணவிற்கு ஏற்பவே இங்கே எல்லாம் உருவாகின்றன என்ற ஒரு விஷயத்தை ராமானுஜர் சொன்ன மாதிரி சங்கர ஒரு பாணியில் அழகாக சொல்கிறாரு. பகவான் ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா, அத்வைதம், அந்த மத்வர், அப்புறம் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மூன்று மதாச்சாரியர்கள் இருக்காங்க நமக்கு வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில். நம்ம எப்படியெல்லாம் பார்ப்போம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், இந்த மூன்று நிலைக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஏன்னா ஒருத்தர் அத்வைதியாக இருப்பார், ஒன்றே பிரம்மம் அப்படிம்பாரு, இன்னொருத்தர் துவைதியாக இருப்பார், துவைதிக்கு என்ன, இறைவன் வேறு நான் வேறு அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய ஆன்மாக்களை வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் ஒரு ஆன்மா அவன் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர்கள் தான் துவைதிகள். விசிஷ்டாத்வைதிகள் என்ன பண்ணுறாங்க, அதாவது இங்கே இறைவனும் நானும் ஒன்று தான், ஆனால் ஒரு விதத்தில் மாறுபடுறோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைப்பாங்க. அப்போ இவங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்கி யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருந்துகிட்டு இருப்போம். ஆனால் இங்கே மதாச்சாரியர்கள், மதத்தினுடைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம உள்வாங்கும் போது அவங்க கடைசியாக ஒரு விஷயத்தை உடைப்பாங்க. எல்லாமே மைண்டு தான், நீ எந்த அளவுக்கு எங்கே சிக்கிக்கிட்டு இருக்கான்னு உன்னை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நீ ஒரு டிசோர்ஸுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறத அவங்க கூடகமாக பேசுவாங்க. அங்கே அந்த வகையில் ஆதிசங்கரர் சொல்கிறாரு, இதை வேறொரு கண்ணோட்டத்தில் ஆதிசங்கரர் பார்க்கிறார். உணவை குறிக்கும் சமஸ்கிருத சொல்லான ஆகாரம் என்பது சேகரித்தல் என்ற பொருளை தருகின்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. ஆகாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சேமிப்பு சேகரிப்புங்கிற வேர்டு, அதை வந்து அதான் ரூட்டு. அப்போ இங்கே சான்ஸ்கிரிட் வேர்டு எடுத்துக்கிறாரு யாரு, ஆதிசங்கரர் எடுத்துக்கிட்டு அங்கே சேகரித்தல் என்ற பொருளை தருகின்ற வேர் சொல்லிலிருந்து வந்ததுனால, ஆகாரம்ங்கிற வார்த்தை வந்ததுனால ஒரு சேகரிக்கப்பட்ட பொருளை இங்கு குறிக்கிறது. அப்படிங்கும் போது உணவு வந்து தூய்மையாக இருந்தால் மனமும் தூய்மையாகிறது. இப்போ நம் புலன்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டுமானால் சில விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இங்கே வந்து மகான்கள் சொல்கின்ற கருத்து. அது என்ன காரணம், பொருட்களிடம் அளவு கடந்த பற்று வைக்காமல் பொறாமையோ மனமயக்கமோ இல்லாமல் புலன்கள் செயல்படுமானால் அத்தகைய செயல்தான் தூய உணவு என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுறார். இந்த இடத்துல பகவான் ஆதிசங்கருடைய கண்ணோட்டத்தில் தூய உணவுங்கிறது எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, நம்முடைய மனதை அப்டேட் பண்ண சொல்கிறாரு, மனசுக்கு கொடுக்குற உணவை அப்டேட் பண்ண சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உணவுங்கிறது ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கலாம், ஒரு விஷயம் வந்து உடலுக்கு, இன்னொரு விஷயம் வந்து மனதுக்கு, ஆனால் ரெண்டுமே உணவு தான். அப்போ எப்படி நீங்கள் உணவுங்கிற விஷயத்தில் நீங்கள் வெளியிருந்து என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு உடல் வளரும். அப்போ இந்த உடல் வளர்ற மாதிரி மனசும் உங்களுக்கு வளரணும்னா நீங்கள் மனதுக்கு எப்படிப்பட்ட உணவு கொடுக்குறீங்களோ அப்படி மனம் வளரும் இல்லையா. அதை வந்து இங்கே ஆதிசங்கரர் சுட்டி காட்டுறாரு. எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, நீங்கள் மனதுக்கு தருகின்ற தீனி, நீங்கள் எப்படிப்பட்ட தீனி கொடுக்குறீங்க மனசுக்கு, எல்லாம் கெட்டதாக கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க, அப்போ என்ன ஆகிடும், மனசு கெட்ட மனசாக மாறி கெட்ட விவகாரங்களில் உங்களை செயல்படுத்தி உங்களை கெட்டவனாக மாற்றி இந்த சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு வாங்கி வச்சிடும். அப்போ அதே மனசுக்கு நீங்கள் நல்ல தீனி கொடுத்தீங்கன்னு வச்சிங்க, இது மாதிரி நல்ல அத்தியாத்ம ஞான கல்வியை, ஒழுக்கமான விஷயங்களை, மனதை நல்வழிப்படுத்துவதற்கான பக்தி, பஜனை, ஜபம், தியானம், உபாசனா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மனசு என்ன பண்ணும், நல்லதை நோக்கி நகரும், நன்மையை நோக்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த விஷயத்தை இங்கே ஆதிசங்கரர் எப்படி சொல்கிறாருன்னா, அதை தூய உணவுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தூய உணவுங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம மனசுக்கு கொடுக்கறதும் உணவு தான், உடலுக்கு கொடுப்பதும் உணவு தான். ஆனால் இந்த ரெண்டு உணவுலையும் நம்ம சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய உடலும் மனமும் கெட்டு போகும். அப்போ உடலும் மனமும் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்னா, நாமே காரணம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே மகான்கள் சுட்டி காட்டுறது தான் இங்கே இந்த சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே எடுத்து சொல்கிறேன். அப்போ மனம் எஜமானன் என்பது எதன் அடிப்படையில், புலன்களுக்கு எஜமானன் என்பது உண்மைதான், ஆனால் புலன்களுக்கு அடிமைப்படாதவர்கள் ஒரு சிலராகத்தான் இருக்க முடியும் என்று இங்கே சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸோடு போய் காளான் கிரேவி, காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், உடனே நம்ம அடிக்ஷன் ஆகிடுறோம். ஏன் அடிக்ஷன் ஆகிறோம், அவன் போடுற அந்த அஜினோமோட்டோ டெஸ்ட்டு நம்ம நாக்கில் போய் பட்டு அந்த நாக்குக்கு ஒரு விதமான டேஸ்ட்டை காட்டி கொடுச்சு. டேஸ்ட் பட் என்ன பண்ணுதுன்னா, பட்ஸ் வந்து பிடிச்சி போச்சுங்குது, அதை அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிடுச்சுங்குது. உடனே அது எங்கே போய் சேகரிக்குது, நம்முடைய பிரெயினில் போய் நம்முடைய சித்தத்தில் பதிவாகுது இந்த டேஸ்ட்டு. அப்போ உடனே உங்களுக்கு திருப்பி எப்பயாவது சாப்பிட்ணுன்னா உடனே அந்த காளான் சில்லியும் அந்த காலிஃப்ளவர் கிரேவியும் உங்களுக்கு ஞாபகத்தை வருது, உடனே திருப்பியும் போய் சாப்பிட்றீங்க. அப்படி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை விடவே முடியாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட சாப்பிட என்ன நடக்கும், அந்த சாப்பாட்டில் கலக்கக்கூடிய அஜினோமோட்டோவும் அதனுடைய கலரை வந்து சிகப்பாக மாற்றுவதற்கான அந்த கலர் கெமிக்கலும், ஏன்னா இப்போ அந்த காளான் சில்லியும் உங்களுக்கு எப்படி போடுறான், அப்படியே செவந்த நிறத்தில் அப்படியே அழகாக போட்டு எடுக்கிறான்ல, அவன் எண்ணெயில் போட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே செவந்து இருக்கும். அப்படி செவந்து எடுத்து எடுத்து அவன் போடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்குது, திங்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்ன காரணம், அந்த கெமிக்கல் ரியாக்ட். அப்போ இதில் நீங்கள் அடிமையான பிறகு உங்களுக்கு என்ன ஆகிடுது, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கேன்சருக்கு உட்பட்டுடுது. அப்போ இப்போ ஏன் இவ்வளோ கேன்சர், இப்போ கேன்சருக்கு உண்டான விழிப்புணர்வு ஏன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கேன்சரை பரப்புறதும் இவங்களே தான், கேன்சருக்கு உண்டான விழிப்புணர்வு கொடுக்குறதும் இவங்களே தான். இதுக்கு தான் நான் மேஃபியான்னு சொல்லுவேன். இந்த பாடத்தில் நான் வந்து ஏன் மேஃபியான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா, இவங்களே கேன்சரை உருவாக்குவாங்க, இவங்களே கேன்சருக்கு தீர்வு சொல்லுவாங்க. தொட்டிலையும் ஆட்டி குழந்தையும் கிள்ளி விட்றதுன்னு பேர் இதுக்கு. குழந்தைக்கு தூங்க வைக்கிறேன்னு சொல்கிறது ஒரு பேருக்கு, குழந்தைய நான் தூங்க வைக்கிறேங்கிறது, தூங்க வைக்கிற மாதிரி குழந்தை தொட்டில் ஆட்டிக்கிட்டே இருப்பான், அப்புறம் திடீர்னு அவங்க அம்மா பார்க்காதப்போ குழந்தைய கிள்ளி விட்டுருவான். அப்போ என்ன நடக்கும், குழந்தை வீழ் வீழ் கத்திட்டு ஆளும், அப்போ திருப்பி ஏன் அழுது தெரில இருங்க ஆட்டி விட்றேன்னு திருப்பி ஆட்டுவான். அப்போ இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணுறான்ல, இந்த வித்தையெல்லாம் பண்ணுறவன் இருக்கிறான்ல, அந்த வித்தை பண்ணுறவனுக்கு பேர் தான் மேஃபியான்னு பேர். அப்போ அந்த மேஃபியா என்ன பண்ணுதுன்னா, இங்கே கேன்சரை உருவாக்குவதற்கான உணவு முறைகளையும் அறிமுகப்படுத்தும். அந்த உணவு முறைகளை தின்ன பிறகு கேன்சருங்கிற நோயும் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் அந்த கேன்சருக்கு நான் ட்ரீட்மெண்ட்டையும் அறிமுகப்படுத்தும். ஆக மொத்தத்தில் ரெண்டுலேயுமே இன்கம் பண்ணுறானுங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. நீங்க காலிஃபிளவர் சில்லி காளான் சில்லி சாப்பிட்டாலும் இன்கம் வருது அவனுக்கு. அப்புறம் நீங்க காலிஃபிளவர் சில்லி காளான் சில்லி சாப்பிட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு கேன்சர் ட்ரீட்மெண்ட்லயும் அவனுக்கு இன்கம் வருது. அப்ப இங்க ரெண்டு வகையிலும் இன்கம் ஜென்ரேட் பண்றான். அவங்க சாப்பிட மாட்டாங்க இதை. இங்க யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவங்க வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பான், அவன் சாப்பிடவே மாட்டான். யாரெல்லாம் நேத்தே சொன்னேன் விநாயகர் சிலை விற்கிறானோ அவன் சாமி கும்பிடவே மாட்டான். ஆனா விநாயகர் சிலை வாங்குற நாம தான் சாமி கும்பிடுவோம். இப்படிதான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ஏன்னா கார்பரேட்டு அப்படிதான் இன்றைக்கு இருக்கு. நாம தான் விழிச்சுக்கணும். அப்ப இங்க வந்து சனத்குமாரருடைய உபதேசம் இப்படி சொல்லப்பட்டு நிறைய தெளிவுகளை கொடுத்தப்பட்டு நாரதர் வந்து ஒரு மனம் தெளிவு பெற்றார். இப்போ இவ்வாறு ஒருவரின் மன இருளை மாய்க்கின்ற வல்லமை பெற்ற குருவாக சனத்குமாரர் விளங்கியதால் அவரை வந்து ஸ்கந்தன் மகா ஞானி என்று அழைக்கப்படுகிறார் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன்னா இங்கே சனத்குமாரர் தான் ஸ்கந்தன் அப்படிங்கிற பேரில் இங்கே முருகப்பெருமானா நம்மளால் வழிபாடு பண்ணப்படுது. ஏன்னா உண்மையாக முருகன்கிறவர் யாருன்னா சனத்குமார் மகரிஷி தான். ஏன்னா நம்முடைய பண்டைய புராணங்கள் வந்து எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட குருமார்களையே வழிபாடுகளாக மாற்றப்பட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வழிபாடுகளுடைய நோக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்கந்தன் அப்படிங்கிறது வந்து வடமொழி, ஆனால் இங்கே தமிழ் மொழி வந்து முருகன் என்று அழைக்கப்படுறது. அப்போ இந்த முருகன் அப்படிங்கிற வழிபாடு வந்து உங்களுக்கு உபனிஷத் காலத்திலேயே இருக்குது. ஏன் அப்படின்னா முருகனும் இப்போ இடையில வந்தவர் கிடையாது, எல்லாம் ரிஷிகளே தான். இங்கே முருகனும் ரிஷி தான், சிவபெருமானும் ரிஷி தான், பெருமாளும் ரிஷி தான், எல்லாம் ரிஷிகள் தான். நாம் என்ன பண்ணிட்டோம், அவங்களை கடவுளாக மாற்றி வழிபாடு பண்ணுறோம். எப்படி கடவுளாக மாற்றணும் புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மதிக்கிறதே இல்லை. அம்மா இறந்து போன பிறகு ஃபோட்டோவில் வச்சுருந்தீங்க வீட்டில், அழகாக ஃபோட்டோ வச்சு, அதுவும் எப்படி வீட்டில் ஒரு ரூமில் வந்து பெரிய சைஸில் ஒரு ஃபோட்டோ போட்டு அதில் லைட்டெல்லாம் ஜொலிக்க விட்டு அதில் அப்படியே மீன்மினுக்கிற மாதிரி மாலையெல்லாம் வாங்கி போட்டு அம்மாவை நம்ம வழிபாடு பண்ணுறோம். இப்போ அம்மா என்ன ஆயிட்டாங்க, கடவுள் ஆயிட்டாங்க. ஆனால் அம்மா உயிரோடு இருக்கும்போது மதிச்சம்மா மதிச்சிருக்க மாட்டோம். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வெளியே வந்து அம்மாவை நான் கடவுளாக வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் அதுக்கு டெய்லி ஊதுபத்தி காட்டுவான். அம்மா ஃபோட்டோவுக்கு டெய்லி ஊதுபத்தி காட்டு கும்பிட்டு கும்பிட்டு போயிட்டு இருப்பான். அப்போது அந்த ஒரு வடிவேல் காமெடி எனக்கு ஞாபகம் வருது. காலையில் என்ன பண்ணுவான், அவங்க அம்மா வந்து கும்பிடுவான், பட்டையும் கொட்டையெல்லாம் போட்டு வருவான், அம்மா விழுந்து விழுந்து அப்படியே கும்பிடுவான். அம்மா என்று தெய்வம் இல்லை எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு ஆட்டோ ஓட்ட போவான். ஆட்டோ ஓட்டு சாயந்தரம் வரும்போது ஃபுல்லாக தண்ணி போட்டு வருவான். வந்தவொடனே அவன் அம்மா பயந்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. ஏன்னா அப்போ இருக்கிற வடிவேல் வேற, இப்போ இருக்கிற வடிவேல் வேற. காலையில் நல்லவாய் வடிவேலு, நைட்டு வந்து நாரவாய் வடிவேலுங்கிற மாதிரி காலையில் வந்து அம்மாவை புகழ்ந்து பாடுவான், நைட்டு வந்தவொடனே கெட்ட வாரத்தில் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த ரெண்டு கேரக்டர் எதுக்கு சினிமாவில் நடித்து காட்டுறாங்க, நாம் அப்படி தான் இருக்கிறோங்கிறத காட்டுறாங்க, சினிமாவில் காட்டுறாங்க. அப்போ சினிமாவில் இப்போ என்னென்னா நம்ம வாழ்க்கையை இப்படி பார்க்குறோம். அதாவது நாம் வாழும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம், ஆனால் நம்ம அவங்க இறந்த பிறகு தெய்வம் ஆக்கிடுறோம். அப்படி தான் இங்கே எல்லாருமே தெய்வம் ஆக்கப்பட்டாங்க. இங்கே முருகன் விநாயகர் சிவபெருமான எல்லாமே கடவுளாக எப்படி வந்தாங்க, எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த குருமார்கள் ரிஷிகள், அவர்களை பூரா நம்ம வழிபாடு பண்ணுறோம். ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை வழிபாடுக்கு பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன சொன்ன வந்தாங்களோ அதை எடுத்துக்கிறது இல்லை. அவங்க வச்சுக்கிட்டு டெய்லி அவங்களுக்கு ஊதுபத்தியும் கற்பூரத்தையும் காட்டுறதுனால ஏதாவது பலன் இருக்கா, புரிகிற மாதிரி சொல்கிறேன். அம்மா உயிரோடு இருக்கும்போது நமக்கு சொன்ன அட்வைஸ் புரியவே இல்லை. ஆனால் அம்மா இறந்த பிறகு அவங்க ஃபோட்டோவுக்கு ஊதுபத்தியும் நம்ம கற்பூரத்தையும் காட்டுறதுனால அம்மா சந்தோஷம் அடைவாங்களா? அம்மா ஃபோட்டோவில் இருக்கிற அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது? ஒரு சந்தோஷம் வராது. ஃபோட்டோவில் இருக்கிற அம்மாவுக்கு நீங்கள் அறுசுவை உணவுகளை படைச்சாலும் அவங்க சாப்பிட போகிறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு புலன்கள் கிடையாது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அம்மாவுக்கு போட்ட சாப்பாடும் அறுசுவை உணவுகளும் அவங்க சொல்கிற வார்த்தையை நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்வது தான் அவங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்துருக்க முடியும். அப்போ இங்கே அம்மாவுக்கு நம்ம உண்மையாக செய்ய வேண்டிய அன்பு உணர்வை எப்படி காட்டணும், அது உணர்வு ரீதியாக அவங்க உயிரோடு இருக்கும்போது காட்டணும், அவங்க இறந்த பிறகு காட்டுறதில்ல உணர்வு. ஒரு ஜடப்பொருளில் நீங்கள் உணர்வை காட்டினா அது அனுபவம் ஆக்குமா? இப்போ கடவுளுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கல்லுக்கிட்ட போய் உங்கள் உணர்வை காட்டினா அது அனுபவம் ஆக்குமா? அல்லது ஒரு ஃபோட்டோ கிட்ட போய் உங்கள் உணர்வை காட்டினா அது அனுபவம் ஆக்குமா? அனுபவம் ஆக்காதுங்க. உயிருள்ள பொருள் தான் உணர்வு அனுபவம் ஆக்கும். கணவன் மனைவி உறவை நம்ம ஏன் அடிக்கடி எடுத்து பேசுகிறோம், தாய் செய் உறவு உணர்வையே அடிக்கடி எடுத்து பேசுகிறோம்னா அந்த உணர்வு ரீதியாக நீங்கள் தொட்டிங்கன்னா தான் அவங்க யார் நீங்கள் யாருன்னு புரியும். அப்போ நீங்கள் அங்கே தான் உங்களுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த அன்புக்கு தான் இங்கே அடைக்கும் தாள் கிடையாது, அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான அன்பு. அங்கே அவங்க உணர்வு ரீதியாக மகிழ்ச்சி அடையும் போது நீங்கள் உங்களை மகிழ்ச்சி படுத்தி பார்க்குற நிகழ்வு அங்கே நடக்கும். அதுதான் இங்கே இறைநிலை, பிரம்மநிலை, பேரானந்த நிலை என்று சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இங்கே ஒன்னஸ் வருது. அப்போ அந்த ஒரே கடவுள், ஒரே ஆன்மா எல்லாவற்றிலும் இருக்கிறது, தாயாகவும் இருக்கிறது, சேயாகவும் இருக்கிறது. குருவாகவும் இருக்கிறது, சிஷ்யனாகவும் இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே குரு சிஷ்ய உறவு, தாய் சேய் உறவு எல்லாமே உணர்வின் அடிப்படையில் இருக்கிறது. அப்போ இறைவன் யார்? உணர்வே இறைவன், அவ்வளவுதான். உணர்வே இறைவன் தான், இங்கே வேறு எதுவுமே இறைவனாக இருக்க முடியாது. அப்போ எல்லாம் இறைவன் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு, நீங்கள் ஒரு கல்லுக்குள்ளே இறைவனை பார்த்து நான் டெய்லி வழிபாடு பண்ணுறேன், டெய்லி உபதி போடுறேன், பட்டையை போடுறேன், கொட்டையை போடுறேன்னு அந்த சிலைக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணாலும், அந்த சிலை பார்த்துட்டு ஆஹா என்னுடைய அருமையான பக்தன் வந்தான், நேற்று என்னமோ ஒரு உத்ராட்ச கொட்டை மாலை தான் போட்டிருந்தான், இன்னைக்கு 10 உத்ராட்ச கொட்டை மாலை போட்டிருக்கான், பரம பக்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சிலை உங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. அது நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறது தான். நீங்கள் ஒரு உத்ராட்ச கொட்டை போட்டாலும் அந்த சிலையை மயங்காது, 9 உத்ராட்ச கொட்டை போட்டாலும் அது மயங்காது. ஏன்னா இங்கே மயக்கமெல்லாம் நம்ம மனசில் தான் இருக்குது. அப்போ நாம் இங்கே உண்மையிலே இறைவனை எங்கே பார்க்கணும்? எல்லா உயிர்கள் இடத்திலும் பார்க்கணும். ஒவ்வொரு உயிருக்குள்ளே இறைவன் ஊடுருவி இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு உயிருக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம பார்க்கும்போது இங்கே எல்லாம் இறைமயம், எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னு புரியும். அப்போ எதை நீங்கள் பிரித்து பார்க்க முடியும்? எல்லாருடைய உணர்வை நீங்கள் பார்க்கலாம், அதனுடைய வாழ்க்கையை அதை வாழ விடலாம், எதையும் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம், அது அப்படி விருப்பப்பட்டு வாழுது வாழட்டும், இது இப்படி விருப்பப்பட்டு வாழுது இப்படி வாழட்டும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் இங்கே சுகம், அமைதி, ஆனந்தம்னு பேர். அப்போ உண்மையான ஆனந்தம் எங்கே இருக்குது? அமைதியில் இருக்குது. இங்கே விஷயமே இவ்வளோதான். நீங்கள் எந்த விஷயத்துலையும் தேடி ஆனந்தத்தை பிடிக்க முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த பொருளை வச்சுருந்தாலும் ஆனந்தத்தை பிடிக்க முடியாதுங்க. எப்போ உங்ககிட்ட மனசு அமைதியாகுதோ நிறைவாகுதோ அப்போ ஆனந்தம் வந்துடும். அதுதான் உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவம் ஆக்கிறதுக்கு ஏன் முடிய மாட்டேங்குதுன்னா, உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே அமைதி வரமாட்டேங்குது. அமைதி இல்லாத வரைக்கும் ஆனந்தம் வராது. அப்போ அந்த அமைதியை கொண்டு வர்றதுக்கு எங்கே கருவி இருக்குது? மனசு தான் கருவி. அந்த மனசை நீங்கள் டியூன் பண்ண தெரியணும், அந்த மனசை நீங்கள் பக்குவப்படுத்த தெரியணும், அந்த மனசை விழிச்சுக்கொள்ள வைக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ விவகாரங்களும் தேவைப்படுது. அப்போ அதனால தான் நம்ம இந்த அத்தியாத்ம ஞான கல்வியில் வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற பாடத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாலும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, ப்ராக்டிக்கலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்போ ப்ராக்டிக்கலுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு மனதை பக்குவப்படுத்துவாங்க பயிற்சிகளுக்கு வாங்க, அதில் வந்து கலந்துக்குங்க. இப்போ நாத யோகம் வகுப்பெல்லாம் நான் அதுக்கு தான் எடுக்கிறேன். இப்போ நாத யோகம் வகுப்பு நான் ஏன் எடுக்க வேண்டியதில்லை? எல்லாம் பிரம்மம்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கலாமில்ல. எல்லாம் பிரம்மம் நான் சொன்னால் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அமைதித்தன்மைக்கே மனசு போல. அப்போ மனசை அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில வித்தைகளை பண்ணித்தான் ஆகணும், சில பயிற்சிகளை பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம். வேறு வழி இல்லாமல் திருப்பி அதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இறைநிலை, அந்த பிரம்ம நிலையை, பரமானந்த நிலையை அனுபவம் ஆக்குறதுக்கு உங்களுக்கு மன அமைதி தான் ரொம்ப முக்கியம். அது புரிஞ்சு போச்சுன்னா அது எங்கே கிடைக்கும்? ஆத்மாவிடத்துல தான் இருக்குது, அது இறைவன் இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த இறைவன் தான் எல்லாமா இருக்குதுன்னு புரியறது தான் இங்கே சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷிக்கு இவ்வளோ நாள் உபதேசம் பண்ணின பூம வித்யா. அப்போ நம்ம இன்றைக்கு என்ன பண்ணுறோம்? பூம வித்யாவை நிறைவு செய்கிறோம். இப்போ இந்த பூம வித்யா வந்து 26 பகுதியோட இப்போ 7 அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இப்போ அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறோம். அது அப்படியே ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம போவோம். இவ்வளோதான் விஷயம். பூம வித்யாவை நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன். அடுத்த 8 அத்தியாயத்தில் தகர வித்யா வருது. அது ரொம்ப அருமையான சப்ஜெக்ட்டு. அது நம்ம போக போக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக ரொம்ப டெப்த்தாக போக போகிறோம். தகர வித்யாங்கிறது இன்னொரு அருமையான விஷயம். ஏன்னா தகரம் அப்படின்னா வெளியின் பேர். வெளின்னா என்ன? வெட்ட வெளி. அப்போ இங்கே இறைவன் எப்படி இருக்கிறான்? இப்போ இறைவன் வந்து எல்லை இல்லாதவனாக இருக்கிறான்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இப்போ எல்லை இல்லாதவனுடைய மகிமை என்னன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ அந்த மகிமையே எப்படி தெரியுமா இருக்குது? ஸ்பேஸாக இருக்குது, வெளியாக இருக்குது. அப்போ அந்த வெளியே தான் இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிற அருமையான ஒரு வித்தை வந்து இதே சாந்தோக்க உபநிஷத் பேசப்போது. அதுக்கு பேர் வந்து தகர வித்யான்னு பேர். அது அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.